الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اذا نودي للصلاه من يوم الجمعه فاسعوا الى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم ان كنتم تعلمون فاذا قضيت الصلاه فانتشروا في الارض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء وقال في حديث آخر إن التجار يحشرون يوم القيامة فجارا إلا من اتقى الله وبر وصدق அவ் கமா கால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபவு தாபிஉங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனே ஜிமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ, அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்று முழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தக்குல்லாஹ ஹைஸு மா குன்தும். ஹிஜ்ரி 1445 ஆண்டின் முஹர்ரம் மாதத்தின் மூன்றாவது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, உங்களோடு நான் சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். இதே உற்சாகம், இதே விழிப்புணர்வு இறுதி வரைக்கும் உங்கள் புறமிருந்து அவசியம் என்பதையும் ஆரம்பத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். அன்பானவர்களே, பொதுவாக நாம் சிலருடைய ஒரு கணிப்பீடு இருக்கிறது, மஸ்ஜிதுக்குள் ஒரு வகையான இஸ்லாம், பஜாரிலே வேறு வகையான இஸ்லாம், உள்நாட்டிலே ஒரு வகையான இஸ்லாம், வெளிநாட்டிலே வேறு வகையான இஸ்லாம், ஜனாசா வீட்டில் இஸ்லாம், திருமண வீட்டில் இஸ்லாத்துக்கு மாற்றம் என்று நாம் இடத்துக்கு ஏற்றவாறு இஸ்லாத்தை நிரம்பூசி வைத்திருக்கிறோம். ஆனால் கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுக்குள் தொழுகைக்காக நிற்கும் பொழுது எந்த ஆடை, எந்த உள்ளம், எந்த சிந்தனை நம்மிடம் இருக்கிறதோ அதுதான் வியாபாரத்திலும், பிரயாணத்திலும், வெளிநாட்டிலும், எல்லா இடங்களிலும், திருமணத்திலும். அன்பானவர்களே, நான் உங்களோடு பேச இருக்கின்ற தலைப்பை இரண்டாக பிரித்திருக்கிறேன். நேர்மை, உண்மை, நம்பிக்கை, நாணயம், இந்த தன்மை உள்ள பண்பாடு உள்ள வியாபாரிகளுடைய அடையாளங்கள் என்ன, அவர்களுடைய இறுதி முடிவு என்ன, அவர்களுடைய மறுமை முடிவு என்ன. இரண்டாவது பகுதி ஏமாற்றம், வஞ்சகம், கலப்படம், பொய், புரட்டு, சூது, வட்டி, இப்படி வியாபாரத்தை அமைத்துக் கொண்டவர்களுடைய யதார்த்தம் என்ன, அவர்களுடைய இறுதி முடிவு எப்படி அமையும், அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் அவர்களுடைய ஸ்தானம் என்ன. எனவே இரண்டையும் இணைத்து சில விடயங்களை, முக்கியமான விடயங்களை முன்வைப்பேன். ஒவ்வொருவரும் பிரசங்கத்தை எனக்கு என்று கேட்டால் திருத்தம் வரும், அவருக்கு என்று கேட்டால் அவர் திருந்துவார், நாம் கெட்டுப்போவோம். பொதுவாக நம்முடைய பழக்கம், இந்த பகுதி இவருக்கு நல்ல அடி, இந்த ஹொத்துபா இவருக்கு நல்லா பட்டிருக்கும், உங்களுக்கு என்ன பட்டது, எனக்கென்று கேட்போம். பேசுகின்ற நான் எனக்கென்று பேசுகிறேன், கேட்கின்ற நீங்கள் எனக்கென்று கேளுங்கள், எமக்கு அல்ல எனக்கு திருத்தம் வரும். ஒரு பிரசங்கத்தின் மூலமே நீங்கள் வலியுள்ளாவாக மாறலாம். அன்பானவர்களே, ஆரம்பத்திலே சூரா ஜும்மாவுடைய இரண்டு வசனங்களை ஓதினேன். அவருடைய சாராம் சனிமாந்தார்களே, வெள்ளிக்கிழமை அதான் சொல்லப்பட்டால் நீங்கள் வியாபாரத்தை முடித்துவிட்டு, வியாபாரத்தை ஒதுக்கி விட்டு விட்டுவிட்டு, தொழில் உத்தியோகங்களை விட்டுவிட்டு, நீங்கள் இறைவனுடைய ரிக்கரின் பக்கம், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தின் பக்கம், தொழுகையின் பக்கம், ஹுத்துபாவின் பக்கம் விரையுங்கள். மாஷா அல்லாஹ், உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும், இந்த மஸ்ஜிதுடைய முதலாவது ஹுத்துபா ஆன கண்குளிர்ச்சியாக இருக்கிறது. ஹத்தீப் ஏறும் பொழுதே மஸ்ஜித் நிறைந்திருக்கிறது. சிலர் வந்து பேர் ஒதுக்காம சொல்லும் பொழுது சில பஜார் மஸ்ஜிதுடைய நிலைமை, அந்த நிலைமை இங்கு இல்லை. அதில் நீங்கள் அனைவரும் பாஸ் மாஷா அல்லாஹ், ஒரு சிலரை தவிர. வேலைக்கும் ஹயிர் உள்ளக்கும், இது உங்களுக்கு சிறந்தது. அதான் சொன்ன பிறகும் கஸ்டமர் இருக்கிறார், இன்னும் இரண்டு பில்லை கிழித்தால் கொஞ்சம் 2000-3000 தேடலாமே என்று நீங்கள் தாமதித்தால் அது உங்களுக்கு ஷர்ரு, அது கெடுதி, அது தருத்திரியம். வேலைக்கும் ஹயிர் உள்ளக்கும், அதான் சொன்னவுடன் வியாபாரத்தை விடுவது, கடையை மூடுவது, ஓடி வருவது, இதுதான் ஹயிர். உங்களுக்கு சரியான விளக்கம் இருந்தால் இங்கொண்டும் காலமோ சரி. புதிய திசலா ஜும்மா தொழுகை முடிந்து விட்டதா, பஞ்சசிறு பில்லர், நீங்கள் எந்தெந்த திக்குத்திணைகளிலே, எந்த திசைகளை நோக்கி, எந்த பாதையிலே, எந்த தெருவிலே, எங்கு சென்றேனும் பதிலில்லா, அல்லாஹ்வுடைய அந்த ஆகாரத்தை, ரிஸ்கை, வாழ்வாதாரங்களை, வருமானங்களை தேடுங்கள். உங்களுக்கு இப்படி அனுமதி, தடுக்கப்பட்டது அனுமதி. வாடையும் கிடையாதில்லை, அல்லாஹ் பஜாரில் அதிகமாக திக்ர் செய்ய சொல்கிறான். திக்ரோடு வியாபாரம், திக்ரோடு தொழில், திக்ரோடு உத்தியோகம். திக்ர் மஸ்ஜிதுக்குரியது மாத்திரமல்ல, அது பஜாரிலும் இருக்க வேண்டும். கசீரா, அதிகமாக, அன்லிமிட்டட். அன்பானவர்களே, லால்லக்கும் அதனுடைய முடிவு என்ன? அதான் சொன்னவுடன் வியாபாரத்தை, தொழிலை விட்டுவிட்டு மஸ்ஜிதை நோக்கி விரைவது உங்களுக்கு ஹைர், அது ஒரு பரிசு. இங்கு அதிகமாக திக்ர் செய்து அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு எப்பொழுதுமே மாஷா அல்லாஹ் வியாபாரம் நடந்து முடிந்தால் அல்ஹம்துலில்லாஹ், வியாபாரம் நடக்கவில்லையா அஸ்தக்ஃபிருல்லாஹ், யல்லா யா கஸ்டமர்களை அனுப்பு, வாடிக்கையாளர்களை அனுப்பு, நல்ல கிராக்கி ஏற்படுத்தி, துவா, இஸ்திகஃபார். அன்பானவர்களே, திக்ர் அதனுடைய முடிவு என்ன? அல்லக்கும் துப்ளி ஓன், உங்களுடைய அனைத்தும் சக்சஸ்ஃபுல்லாக முடியும், உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். குரானாயத்தை விவரித்து விட்டேன். திக்ர் என்பதனால் பஜாரிலே ஒரு திக்ரை நான் உங்களுக்கு படித்துத்தர ஆசைப்படுகிறேன். இந்த ஹதீஸ் பல வழிகளில் அறிவிக்கப்பட்டு இறுதியிலே நல்ல அமல் செய்ய முடியுமான ஒரு தரத்தில் இருக்கின்ற ஹதீஸ் என்று இமாம்களுடைய ஆய்வின் முடிவு. எல்லோருக்கும் பாடம் அந்த திக்ர். ஆனால் இத்தனை நாட்கள், இத்தனை தடவைகள் வாழ்க்கையிலே, பஜாரிலே 40-50 வருடங்களாக, 30 வருடங்களாக, 10-15 வருடங்களாக, அல்லது பஜாரை தாண்டி செல்கிறேன், பஜாரிலே பர்சேஸ் பண்ண வருகிறேன், ஷாப்பிங் பண்ண வருகிறேன், இந்த களிமாவை, இந்த திக்ரை ஓதி இருக்கிறோமா? அது என்ன தெரியுமா? 4 களிமா. யாருக்கு தான் பாடம் இல்லை? அவள் களிமா தையீபிலே ஆரம்பித்து 5 களிமாக்களையும் கண்ணியமான தொழுகை பரந்தாக்கப்பட முன்னாலே பாடமாக்கி இருக்கிறோம். அதை பஜாரிலே ஓதும் பொழுது அதற்குரிய மதிப்பு வேறு. மன் தகலசு, பஜாரிலே யார் 4 களிமாவை, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த், கதீர் என்று வந்திருக்கிறது, லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த், யுஹ்யி வயுமீத், பியதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். இரண்டு விதமாக வந்திருக்கிறது. பூர்த்தியாக ஓதிக்கொள்ள சிறந்தது. சிறப்பை பாருங்கள், சிறப்பை பாருங்கள். 10 லட்சம் நன்மைகள் எழுதப்படும் ஒரு தடவை ஓதினார். 10 லட்சம் பாவங்கள் மன்னிக்கப்படும், 10 லட்சம் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். இதுவரைக்கும் சில ஹதீஸ்களில், இன்னும் சில ஹதீஸ்களில் மேலதிகமான ஒரு பாக்கியம் வருகிறது. அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை, பஜாரில் இருந்து கொண்டு சுவர்க்கத்தில் மாளிகை கட்டலாம், பஜாரில் இருந்து கொண்டு பாவ மன்னிப்பை பெறலாம், பஜாரில் இருந்து கொண்டு அந்தஸ்தை உயர்த்தலாம், பஜாரில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய நல்லடியாராக இருக்கலாம். முதலாவது விடயம் விக்கிருக்கு நான் மெருகூட்டிய ஹதீஸ். நான்காம் கலிமாவை இத்தனை தடவை அத்தனை தடவை என்றல்ல, ஒரு தடவை ஓதுவதற்குத்தான் நான் சொன்ன சிறப்பு. அடுத்த கண்ணியமான வியாபாரம் செய்கிறோம், பல துறைகளில் ஈடுபடுகிறோம், என்ன எண்ணம், என்ன நீயர், என்ன இலக்கு? ஸ்லப்பை போட்டு வீட்டை ஏற்றுவது, அந்தந்த காலத்துக்கு ஏற்றவாறு நவீன வாகனங்களை வாங்குவது, பிள்ளைகளுடைய திருமணத்தை நல்ல தாம்பிகமாக செய்து முடிப்பது, பல இலக்குகள். இதுவெல்லாம் இலக்குகளே இல்லை, இது தானாக நடக்கும். தானா யாராவது ஒருவர் இப்பொழுது நீத்து இலக்கு வைப்போமா, ஜும்மா முடிந்தவுடன் பகல் சாப்பாடு சாப்பிடுவேன், வைராக்கியம் வைக்கிறேன், இல்லை அது பசி வந்தால் சாப்பிடுவீர்கள். திருமண வயது வந்தால் பிள்ளைகளுடைய திருமணம் நடக்கும், வீடு தேவை வரும் பொழுது வீடு விஸ்தீர்ணம் ஏற்படும். அது இலக்காக நல்லதோர் கொடிகட்டி பறக்கும் வியாபாரியாக மாற வேண்டும், அது இலக்கல்ல. அது இலக்காக வைத்தால் அது குறுகிய மனப்பான்மை உள்ள இலக்கு. எப்படி தெரியுமா லட்சியம்? காரூனுக்கு சொல்லப்பட்ட நீயர், உலக மகா செல்வந்தன், அவருடைய கீட்டெட் திறவுகோள்களின் அந்த வளையத்தை தூக்குவதற்கு, சாவிகளின் கோர்வையை தூக்குவதற்கு பலசாலிகள் தேவை என்றெல்லாம் சொல்கிறான். கீகளை மூடைகளை அல்ல, சாவிகளை. அந்த பணக்காரனுக்கு சொல்லப்பட்டது, உனக்கு வழங்கப்பட்ட வளம், பொருளாதார வளம், செல்வம், இதிலே நீ எந்த நீயத்தை வைக்க வேண்டும் தெரியுமா? மறுமையுடைய நீயத். என்ன நீயத்? நல்ல வியாபாரம் செய்வேன், ஹலாலாக தேடுவேன், கொடி கட்டி பறப்பேன், இந்த லட்சாதிபதி 5 வருடத்திலே கோடீஸ்வரராக மாறுவேன். இதற்காக சதக்காவுடைய வாசலை திறந்து இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் செலவழித்து அரிசிக்கு கீழே நிழல் பெறுவதனுடைய லட்சியம், ஜக்காத்தை கொடுத்து ஏழைகளுடைய, அனாதைகளுடைய, விதவைகளுடைய, வறியவர்களுடைய கண்ணீரை துடைப்பதனுடைய லட்சியம், பசியாளிகளுக்கு உணவளிப்பதனுடைய லட்சியம், பல குமரிகாரியங்களை செய்து வைப்பதனுடைய லட்சியம், வறிய மாணவர்களை படிக்க வைப்பதனுடைய லட்சியம், மஸ்ஜிதை கட்டிக் கொடுப்பதனுடைய லட்சியம், மதரசாவுக்கு உதவி செய்வதனுடைய லட்சியம், பாடசாலை அபிவிருத்தி செய்வதனுடைய லட்சியம், ஊரிலே பல சமூக பணிகளை செய்வதனுடைய லட்சியம், இதுதான் லட்சியங்கள். செல்வந்தர் என்ற பெயரை எடுப்பேன் என்ற லட்சியம் இருக்கிறதே, லட்சியத்திலேயே சேராது. பணக்காரனாக இருந்தால் பெயர் கிடைக்கும், ஹஜ் செய்தால் ஹாஜ் என்று கிடைக்கும் பெயர், லட்சியம். அபுதர்தா ரலியல்லாஹுவுடைய மனைவி உம்மு தர்தா ரலியல்லாஹுவா, அபுதர்தா ரலியல்லாஹு எப்படி என்றால், தேவை கேற்றவாறு சம்பாதிப்பவர்கள், மேலதிகமாக ரிஸ்க் எடுக்க மாட்டார்கள். இன்று போதுமா செலவுக்கு, நாளைக்குரிய போதிய கொஞ்சம் ஒரு சாதாரணமானவர் சம்பாதிக்கக்கூடியவர். மனைவி ஒரு தடவை கணவருக்கு மஷ்வரா சொல்கிறார், என்னப்பா நீங்களும் கொஞ்சம் கூடுதலாக சம்பாதித்தால் நல்லதே, கொஞ்சம் மற்றவர்களை போன்று ஓடி ஆடி கொஞ்சம் கூடுதலாக வருமானங்களை ஈட்டினா நல்லா இருக்குமே. சொன்னது, பாருங்கள் அப்பா கையில 2 பவுன் தான் இருக்கிறது, ஒரு 10 பவுன் போடலாமே, இருப்பது 50 லட்சத்துடைய கார், 1 கோடியுடைய காரை வாங்கலாமே, இருக்கிறோம் 20 பேஜ் வீடு, 50 பேஜ் வீடாக மாற்றலாமே, சாதாரண சிமெண்ட் உள்ள வீடு டைல்ஸ் பொறிக்கப்பட்ட வீடாக மாற்றலாமே. அதை சொல்லவில்லை, என்ன தெரியுமா சொன்னார்கள், மற்றவர்களை போன்று கூடுதலாக நீங்கள் சம்பாதித்தால் பசியாளிகளுக்கு நாமும் விருந்து போடலாமே, பசியாளிகளுடைய பசியை நாமும் அதிகமாக விருந்தோம்பல் செய்யலாமே, இதுதான் லட்சியம். மூன்றோட எது சொன்னேன், பசாரிலே திக்கரோடு வாழ வேண்டும். நீயத் மறுமை, செல்வத்தினால் என்னென்ன செய்து மறுமையிலே பாக்கியங்களை அடைய முடியுமோ அதை லட்சியமாக கொள்ளுங்கள். காரூனுக்கு சொல்லப்பட்டது, காரூன் கேட்கவில்லை, மண் கவ்வினான், மண் கவ்வினான். இரண்டாவது விடயம், மூன்றாவது கண்ணியமானவர்களே, இரண்டு ஹதீஸுகளை நான் சொன்னேன், தண்ணீரையும் நெருப்பை, நீரும் தண்ணீரும் போன்ற ஹதீஸுகள். ஒரு ஹதீஸ் நமது தலையை தடவுகின்ற ஹதீஸ், அடுத்த ஹதீஸ் தடவிய தலையை குத்துகின்ற ஹதீஸ். ஒன்றும் தெரியுமா, அத்தாஜு சதுக்குல் அமீன், நம்பிக்கை நாணயமுள்ள ஜெனிவினான நேர்மையான வியாபாரி, மான் நபியின் நபிமார்களோடு சித்தீக், உண்மையாளர்கள், ஈமானிலே உண்மை தன்மை உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய அடிமைத்தனத்தை உண்மையாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள், கலப்படம் இல்லாதவர்கள், நயவஞ்சகம் இல்லாதவர்கள், சித்தீக்களோடும் சுஹதாக்களோடும். ஷஹீத் என்றால் யார் கண்ணியமானவர்களே? ஒரு துளி இரத்தம் கீழே வளம் விளமுன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், கடனை தவிர. அந்த இரத்தம் குங்கும நிறம், அந்த இரத்தத்துடைய மனம் கத்தூரி மனம். அப்படிப்பட்ட அந்தஸ்தை அடையக்கூடிய ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை கடையில் இருந்து கொண்டு, கம்பெனியில் இருந்து கொண்டு, கஷியரில் இருந்து கொண்டு, ஃபேக்டரியில் இருந்து கொண்டு வியாபாரம் செய்து நேர்மையினூடாக அடையலாம். நபிமார்களோடு எழுப்பப்படுவது என்பது சாதாரண பாக்கியம் அல்ல, அதை நேர்மையான வியாபாரத்தின் மூலம் அடையலாம். அடுத்த ஹதீஸ், வியாபாரிகளுடைய சபையிலே, வியாபாரிகளே எல்லோரும் கவனம் செலுத்தி சொல்லுங்கள், யார் சொல்லலாம், என்ன சொல்ல போகிறீர்கள், என்ன புத்திமதி சொல்லுங்கள் என்றார்கள். இன்ன துஜார் யஹ்ஷரூன யௌமல் கியாமதி ஃபுஜ்ஜாரா, அங்கு தா இங்கு ஃபா, துஜார் வியாபாரிகள், ஃபுஜ்ஜார் பாவிகள். எல்லா வியாபாரிகளும், அதிலிருந்து சில விதிவிலக்கு பின்னால், அனைத்து வியாபாரிகளும் கியாமத்தினாலே பாவிகளாக எழுப்பப்படுவார்கள். மூன்று தன்மை உள்ளவர்களை தவிர, இல்ல மனித கல்லா, அல்லாவை பயந்தவர், இறையச்சத்தோடு வியாபாரம் செய்தவர், என்ன வியாபாரமா இருந்தாலும், கலப்பு, பொய், ஹராமான வியாபாரங்கள், சும்மா கொஞ்சம் பரிமாறினாலும் லட்சக்கணக்கில் லாபம் என்பதற்காக வேண்டி ஹராத்தை பரிமாற மாட்டார். வெளிநாட்டிலிருந்து வருகிறார், இமிகிரேஷனுக்கு முன்னால் ஒருவர் இரண்டு போத்தல்களை கொடுக்கிறார். என்ன போத்தல் சொல்ல தேவையில்லை, இதை நீங்கள், எனக்கு இரண்டு தான் தூக்க முடியும், நீங்கள் தூக்கி கொண்டு வெளியே கொண்டு வந்து தந்தால் ஒரு போத்தலுக்கு 10,000. ரம்சம் தண்ணி போத்தல் அல்ல, விளங்கிக் கொள்ளுங்கள், ரம்சம் தண்ணியே ஒரு போத்தல் தான் அனுமதி. ஹராம், அதை தூக்கிக் கொண்டு ஒரு 10 கிலோமீட்டர் 200 மீட்டர் தாண்டி கொண்டு வந்து கொடுத்தால் 20,000 கிடைக்கிறது என்பதற்காக ஹராமான பானத்தை சுமக்க மாட்டார். என்ன செய்தாவது சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அவுன்ஸ் கணக்கு மில்லி கணக்கிலே பரிமாறினாலும் அடுத்த மாதம் வாகனம் வாங்கலாம், லக்ஸரி வீடு வாங்கலாம், வெளிநாட்டுக்கே சென்று செட்டில் ஆகலாம் என்பதற்காக பரிமாற மாட்டார். மிம்பர் கண்ணியமானது, கௌரவமாக சொல்கிறேன், சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெளிவாகப்படும். இல்ல மனித கல்வா, அல்லாஹ் பார்க்கிறார், நல்லுபகாரத்தோடு வியாபாரம், நல்ல பண்போடு, வசதக்க உண்மை பேசி வியாபாரம். வருமானங்களிலே சிறந்தது ஒரு மனிதர் தன்னுடைய சுய தொழில், தன்னுடைய கையால் சம்பாதிக்கின்ற தொழில், எல்லா நல்ல உபகாரம் உள்ள நேர்மையான ஹஜ்ஜுன் மபரூர் என்று சொல்லப்படுமே, ஹஜ்ஜுன் மபரூருக்கு சொர்க்கம் தான் கூலி, அதுவும் அல்லாவிடத்திலே கண்ணியமானது. ஹஜ்ஜிலும் மப்ரூர் இருக்கிறது, பை இலும் மப்ரூர் இருக்கிறது. பை மப்ரூராக நல்லதாக இல்லாமல் அந்த வருமானத்தில் செய்த ஹஜ் மப்ரூர் என்ற ஹஜ்ஜாக மாறாது, அது பழைய துணியை போன்று உதறி தள்ளப்படும். மக்களுக்கு மத்தியில் ஆஜ் பட்டம் கிடைக்கும், மறுமையிலே நன்மையத்திலே ஆஜ் என்ற பெயர் இருக்காது. என் ஹராமான வருமானத்திலே போன ஹஜ், பல பேரை ஏமாற்றி கொள்ளு போட்டு விட்டு போன ஹஜ், பல பேரை குளியிலே தள்ளிவிட்டு செய்த உம்ரா. சிலர் இருக்கிறோம், தலைப்பறை பார்ப்பதை ரமதானில் மக்காவில் தான், உம்ராவுக்கு போயிருக்கிறார், 10 லட்சம், 15 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் செலவழித்து உம்ராவுக்கு போனவர் 20 லட்சம் கொடுக்க இருக்கிறது ஊரிலே நாட்டிலே. என்ன உம்ரா இது? மன்னிக்க வேண்டும், இது கசப்பு தான். சொல்வதை சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்வது நம்முடைய கடமை. உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். 1 கோடி கொடுக்க இருக்கின்றவருக்கு என்ன ஹஜ், என்ன உம்ரா? ஊர் முழுக்க மற்றவர்களை இங்கு யாரை கொள்ளு போட்டு ஏமாற்றினாரோ அந்த வீட்டிலே சகர் தின்ன முடியாமல், இஃப்தார் செய்ய முடியாமல், ஈச்சம்பழத்தோடும் மத்தியுடைய கஞ்சியோடும் பிள்ளைகள் அழுதழுது பசியோடு இஃப்தார் செய்கின்ற பொழுது இவரை ஏமாற்றிவிட்டு காமத்துல்லாவுக்கு பக்கத்தில் நீங்கள் இஃப்தார் செய்வது, இது தான் ஏற மூலம் கிழிவதற்கான உதாரணம். முன்னேற்றம் 25%, பின்னேற்றம் 75%. தக்குவா, நேர்மை, உண்மை, வியாபாரி இவர்தான் தப்பக்கூடியவர், மற்ற எல்லாரும் பாவிகளுடைய பட்டியல் விரும்புவார். அடுத்த கண்ணியமான விடயங்களை நான் இப்பொழுது தொட்டுக்காட்டு. உண்மை தன்மை உள்ள வியாபாரியுடைய சிறப்பு என்ன? இந்த ஹதீஸை போதும் என்றாலும் இன்னும் ஒன்றை சொல்கிறேன். பொதுவாக நம்மிடம் இருக்கின்ற ஒன்றுதான் இந்த பொய் சத்தியம். இந்த புதிய ஒரு நவீன கால ட்ரிக்ஸில் ஒன்று நான் தெரியுமா, என்னப்ப இந்த விலைக்கு விற்கிறீங்க, விலையெல்லாம் குறைஞ்சிருக்குது. பழைய ஸ்டோக் என்று கியாமத்தில் அவரை சொல்ல போகிறீர்களா? பழைய ஸ்டோக் ஃபர்ஸ்ட் கூட சத்தியமா 100 ரூபாய் எங்களுக்கு 100 ஃபர்ஸ்டோ இல்ல. யாராவது இல்ல, பஜாரில் இருக்கின்ற எல்லோருமே சமூக சேவகர்களா? 100 ரூபாய் கொண்டு கொடுத்து வாங்கி 80 ரூபாய்க்கு விற்போமா? சில வேலை அந்த கோஸ்டுக்கு விற்போம், பேஜெட் பண்ண வேண்டும், அங்கே செட்டில் பண்ண வேண்டும், டிபாசிட் பண்ண வேண்டும், அங்கே போட்ட பொருட்களுக்கு பேமெண்ட் பண்ண வேண்டும், அது வேறு விடையும். எல்லோருமே அந்த கோஸ்டுக்கு விற்பதாக எடுத்த விலைக்கு நான் தாரன். சத்தியம் வேறு. சத்தியம் செய்து மக்களை கவர்ந்து ஏமாற்றி பிரெயின் வாஷ் பண்ணி மக்களை நல்ல பாணி ஊற்றி என்று சொல்வோமே, பாணி ஊற்றி வியாபாரம் செய்கிறீர்களா? மன் ஃபக்கத்துன் லிஸ்ஸில்லா அது நல்ல வியாபாரத்தை, பொருட்களுடைய விலையை, அதிலிருந்து வந்த வருமானத்தை கூட்டும், அதில் இருக்கின்ற பரக்கத்தை அளிக்கும். கோடி சம்பாதிப்பது அல்ல கெட்டித்தனம். 1 கோடி உடைய பணத்தை வைத்து 2 கோடிகளுடைய வேலைகளை செய்வதுதான் பரக்கத். 1 லட்சத்திலே 1.5-2 லட்சத்துடைய வேலை முடிவதுதான் பரக்கத். என்ன பண்ண தெரியுமா? சில சம்பாதிப்பதெல்லாம் கட்டிடத்துக்கே செலவாகும், கல்லுக்கும் மண்ணுக்கும். தேவைக்கு கட்டுவது அல்ல, தேவைக்கு கட்டுவது தடையல்ல. தேவைக்கு அதிகமாக வீட்டில் இருப்பது 3 பேர், 30 பேர் வசித்தாலும் 5-6 ரூம் பேலன்ஸ் ஆகும். இப்பொழுது என்ன தேவை? பிள்ளைகள் பரம்பரைகள் பெருகும் பொழுது செய்து கொள்ளலாம். பரக்கத் ஒரு பொருளால், ஒரு பொருளிலே, வருமானத்திலே, பணத்திலே பரக்கத் இல்லை என்பதற்கு அடையாளமே அந்த பொருளாதாரத்தை, அந்த பணத்தை கல்லிலும் மண்ணிலும் அல்லாஹ் செலவழிக்க வைப்பது. ஹதீஸ் கல்லுக்கும் மண்ணுக்கும் செலவாகிக் கொண்டும், கொஞ்சம் சல்லி பணம் வந்தவுடனே முகப்பை மாற்றுவது, இன்னும் கொஞ்சம் பணம் வந்தவுடனே அப்படியே ஓரத்தை மாற்றுவது, இன்னும் கொஞ்சம் பணம் வந்தவுடனே அப்படி இருக்கின்ற டைல்ஸை உடைத்து விட்டு மீண்டும் ஒரு டைல்ஸை பிடிப்பது, அல்லது ஒவ்வொரு வருடமும் அல்லது 6 மாதத்துக்கு ஒருக்கா 4 மாதத்துக்கு ஒருக்கா பெயிண்ட் அடிப்பது. இதுவோ கட்டிடத்திலேயே முழு பணமும் செலவாகிறதா? என்னுடைய பணத்தில் பரக்கத் இல்லை என்பதை நபி அவர்கள் சொல்லி இருக்கார்கள் என்பதை நாம் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது கண்ணியமானவர்களே, நேர்மையில் உள்ளதுதான் அளவு நிறுவையில் நேர்மை. அளவு நிறுவையில் நேர்மை, கொடுக்கல் வாங்கலில் நேர்மை. ஒரு உதாரணம் குறிப்பிட்டு சொல்வதெல்லாம் மன்னிக்க வேண்டும், எல்லா இடத்திலும் இருக்கிறது. 1 ரூபாய், 2 ரூபாய் பேலன்ஸ் வருகின்ற பொழுது அது உங்களுக்கு ஹலால் என்று யார் பத்துவா தந்தது? ரீலோட் கார்டு வாங்குகிறார், 99 ரூபாயுடைய ரீலோட் கார்டு 100 ரூபாய் தந்து, 1 ரூபாய் நீங்கள் பேலன்ஸ் கொடுக்காமல் கார்டை மாத்திரம் கொடுத்து அனுப்புகிறீர்கள், கம்யூனிகேஷன் செய்கிறீர்கள் 20 வருடங்களாக. 1 நாளைக்கு கிட்டத்தட்ட அன்னளவாக 30 பேர் ரீலோட் போடுகிறார்கள். 30 ரூபாய், 10 நாளைக்கு 300 ரூபாய், 30 நாளைக்கு 900 ரூபாய், 30 மாதங்களுக்கு கணக்கு போட்டுக்கொண்டு போகலேன். சில வேலை 30-40 வருடங்களாக செய்வதாக இருந்தால் பின்னால் அப்படியே தொடர்ந்தால் இவர் ஒரு ரூபாய் எடுத்தே உம்ராவுக்கு போகலாம். யார் சொன்னது உங்களுக்கு ஹலால் என்று? ஒரு ரூபாய் அல்ல, ஒரு சதமாக இருந்தாலும் கொடுக்க முடியுமானால் நீங்கள் பேலன்ஸ் கொடுக்க வேண்டும். அது சில்லறை கடையாக இருக்கலாம், அது ஒட்டலாக இருக்கலாம், அது பஸ் கண்டக்டராக இருக்கலாம், அது யாராக இருக்கலாம். ஒரு சில்லறை இல்லப்பா என்று தொகை கொடுப்போம். ஒரு தொகை கொடுப்பதும் பிழை. ஒரு ரூபாய்க்கு விற்கப்படுகின்ற தொகை நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள் 40%, அதிலும் 60% பேலன்ஸ். ஒரு டொபி கொடுத்தால் அந்த டொபியிலும் 50% உங்களுக்கு லாபம் இருக்கிறது. அப்படி பார்க்க வேண்டும். யாரை கணக்கெடுப்பதில்லை. தான் ஒருவர் கியாமத்து நாளில் விரும்பினால் உங்களை பிடிக்கலாம், பிடிக்கலாம். கொடுக்கல் வாங்கல். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி பக்கத்து வீட்டுக்காரர் வியாபாரி சக்கரார் பெரிய இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி சக்கராதில் அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து களிமாவை ஞாபகப்படுத்துகிறார்கள். களிமாவை ஞாபகப்படுத்தும் பொழுது அவருக்கு களிமா வரவில்லை. களிமா பாடவில்லையா? எத்தனை வருடம் களிமா சொல்லியிருப்பார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பக்கத்து வீடு, உலகத்துக்கே கல்வியை புகட்டுகின்ற இமாமின் பக்கத்து வீட்டுக்காரர். களிமா பாடவில்லையா? களிமா வரவில்லை. அவருடைய களிமா என்ன தெரியுமா? ஜபலைன் மின்னார், ஜபலைன் மின்னார், இரண்டு நெருப்பு மலைகள், இரண்டு நெருப்பு மலைகள் என்று கத்துகிறார் சக்கராத்தில். என்னப்பா நான் களிமாவை சொல்லி தருகிறேன், நீங்கள் நெருப்பு மலைகள் என்று சொல்கிறீர்கள், என்ன விடயம், உங்களுக்கு என்ன நடந்தது? இல்லை, நான் வியாபாரி, எனக்கு இரண்டு சராசுகள் பாவித்தேன். ஒன்று, வியாபாரிகளிடமிருந்து நான் பர்சேஸ் பண்ணுகின்ற பொருட்களை நிரப்புவதற்கு எனக்கு வாசியாக ஒரு சராசு. அப்படி என்றால் எப்படி? 5 கிலோ அவர்கள் தந்தால் அந்த தராசியில் 4 கிலோ தான் காட்டும். விற்பதற்கு இன்னும் தராசி வைத்திருந்தேன், அதில் கண்ணியமான சகோதரர் அவர் சொல்கிறார், வாங்குபவர்களுக்கு எனக்கு வாசியாக கஸ்டமர்களை ஏமாற்றுவதற்காக அவர்கள் வாங்கிய அளவை கூட்டி காட்டுகின்ற உதாரணம், 4 கிலோ கொடுத்துவிட்டு 5 கிலோவாக கணக்கு காட்டுகின்ற ஒரு தராசியை செய்து வைத்தேன். அதற்குரிய படியை செய்து வைத்திருக்கிறேன். இதனால் தான் அங்கு தராசியிலே செய்த மோசடி, அங்கு அளவை நிறுவையிலே செய்த மோசடி இப்பொழுது கண்ணுக்கு முன்னால் வந்து அந்த தராசியின் நாவால் வெளியாகின்ற வார்த்தை தான் நெருப்பு மலை என்ற வார்த்தை. சக்கராத்தை பயப்படுவோம். நெருக்கும் பொழுது, அழைக்கும் பொழுது, பேச்சு கணக்காக இருக்கலாம், யார் கணக்காக இருக்கலாம், மீட்டர் கணக்காக இருக்கலாம், எடையாக இருக்கலாம், ஒயிலுள்ளில் முத்தஃபிபி, அளவு நிறுவைகளை மோசடி செய்கின்றவர்களுக்கு அழிவு, கேவலம், நாசம், வயல் என்ற நரகம் உண்டாகட்டும். அவர்கள் மக்களிடம் எடுத்தால் இந்த தராசியுடைய நிகழ்வுக்கு இந்த ஆயத் மிகவும் தெளிவூட்டுகிறது. எடுக்கும் பொழுது நிறைவாக எடுப்பார்கள், எடுத்த பணத்துக்காக கொடுக்கின்ற பொழுது குறைவாக கொடுப்பார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு வந்த அழிவே அளவு நிறுவையில் செய்த மோசடி. எனவே வியாபாரம் சாதாரணமானது அல்ல. இஸ்லாத்துடைய 50 கடமைகளோடு சம்பந்தப்பட்டது ஜகாத். வியாபாரம் சாதாரணமானது அல்ல. அரிசிக்கு கீழே நிழலும் பெற்று தரும், படுகுழியிலும் தள்ளும். சக்கராத்திலே களிமாவையும் மறக்கடிக்கும். வியாபாரம் சாதாரணமானதல்ல. வியாபாரத்துடைய நேர்மை சாதாரணமானதல்ல. அந்த வியாபாரத்தின் நேர்மை தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முஹம்மத் என்ற வாலிபரை 15 வருடம் இளையவராக இருந்தும் தனது கணவராக தேர்ந்தெடுத்ததற்குரிய தன்மை. சீமாட்டி நடுநிலையான குடும்பத்திலிருந்த, ஒரு பொருளாதார பின்னணி அந்த அளவு இல்லாத கௌரவமான குடும்பம், ஒழுக்கமான குடும்பம், மிக உன்னதமான குடும்பம், பொருளாதாரத்திலே மத்திய தர குடும்பம். அப்படியான குடும்பத்திலிருந்து ஒரு மாப்பிள்ளையை ஒரு சீமாட்டி தனக்காக 15 வருடங்கள் இளையவராக இருந்தும் இவருக்கு நான் மனைவியாக கட்டுப்பட்டு வாழ தயார் என்று முஹம்மது என்ற வாலிபருக்கு தான் மனைவியாக மாறுவதற்கு அவர்களுடைய உள்ளத்தை முதலாவது தொட்ட கவர்ந்த விடயம் இவர்கள் காட்டிய கணக்கு வழக்கு. அக்கவுண்டிங் செய்கிறோம், பொசுக்கு சைனை வைக்க தெரியாது, பிங்கர் பிரிண்ட் தான் வைப்பாரு. எக்கவுண்டர் விளையாடுகிறீர்களா? நீங்கள் எல்லா கணக்கையும் பேர்பெக்டாக கள்ள கணக்கு காட்டியிருக்கிறீர்களா? நீங்கள் காட்டிய கம்ப்யூட்டர் பேர்பெக்டாக காட்டும். அந்த நன்மை தீமை எழுதப்பட்ட ஏடு எதையும் பிழையாக எழுதாது. சின்னது பெரியது எதையும் விடாது, எதுவும் மிஸ் ஆகாது, எதுவும் மிஸ் ஆகாது. எனவே திருந்துவோம், நேர்மையாக செய்வோம், கஸ்டமர்களுடைய துவாவை பெறுவோம். ஒரு பொதுவாக இருக்கிறது, அட்வான்ஸ் கொடுத்து ஒரு பொருளை ஆர்டர் பண்ணி அதை வேண்டாம் என்று சொன்னால் அந்த அட்வான்ஸை அப்படியே உங்களுக்கு வைத்துக் கொள்வதற்கு யார் பத்துவா தந்தது? எத்தனை பேர் எத்தனை அட்வான்ஸ் எடுத்து கொடுக்காமல் இருக்கிறோம்? வாகனம் ஒன்று பார்த்தார், 4 மில்லியன், 5 லட்சம் அட்வான்ஸ் தந்தார். சரி, அவருக்கு ஏதோ பேலன்ஸ் பணத்தை செட்டில் பண்ண கிடைக்க வருமானம் இல்லை, அதை விட குறைந்த விலைக்கு ஒரு வாகனம் வந்தது. அவர் வந்து அப்படி கால் பண்ணி, எனக்கு இப்போ வாகனம் எடுக்கிற ஐடியா குறைஞ்சிட்டு வேற வாகனம் செட்டாக இருக்குது, கொஞ்சம் அட்வான்ஸ் எடுத்துக்கொள்ளேயுமா? அதெல்லாம் அப்படி தரையிலுமா? தெரியும் தானே வியாபாரம். இந்த 5 லட்சம், இந்த 1 லட்சம், இந்த 2 லட்சம் ஹலால் என்று உங்களுக்கு பத்துவா தந்தது யார்? முதலாவது படிக்க வேண்டும். ஆக பெரிய உடையமாக சொல்கிறேன், வியாபாரிகளே, வியாபார முறைகளை படியுங்கள், உலமாக்களை கால்மடித்து படியுங்கள். நீங்கள் செய்கின்ற வியாபார துணுக்குகள், அதிலே உள்ள ஸ்கில்ஸுகள், அதில் இருக்கின்ற நுட்பங்களை துறை சார்ந்தவர்களோடு கலந்து ஆலோசியுங்கள். ஆனால் வியாபாரம் அறால் அறாம், நேர்மை, அதே போன்று நியாயம் அநியாயம், கலப்படம் பஞ்சகம், எங்கெங்கு வட்டி சேரும், எங்கெங்கு ஏமாற்றம் சேரும், எங்கெங்கு சூது சேரும், எங்கெங்கு பொய் சேரும், இதோட விபரீதம் என்று படியுங்கள். தனியான வகுப்புகளை, எத்தனை கோர்ஸ் முடிக்கிறோம், எத்தனை டிகிரி முடிக்கிறோம், எத்தனை படிப்புகள் படித்திருக்கிறோம், படிக்க வைக்கிறோம். இந்த படிப்பை படித்தோமா? உமரலியலுடைய சட்டம் இந்த என்னுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கின்ற பஜார்களிலே இல்லாமன் தபக்கின் அல்லது கொடுக்கல் வாங்கலிலே மார்க்க சட்டத்தை படிக்காத யாருக்கும் வியாபாரம் செய்ய லைசன் தரமாட்டேன். அழிவில் சொல்கிறார்கள், யாராவது மார்க்க அறிவில்லாமல் வியாபாரத்துடைய நல்லது கெட்டது சரிவிலை ஹராம் அலாலை படிக்காமல் யாராவது வியாபாரத்தில் இறங்குவாரோ, முதலாவது அவருக்கு ஏற்படுகின்ற விளைவு வட்டியின் படுகொலியில் விழுவார் அவரை அறியாமல். எத்தனை நடக்கிறது? அது தனித்தலைப்பு, பேச நேரமிடம் கொடுக்காது. அது தனித்தலைப்பு, பேசுவதை அப்படியே வருகிறோம், தலை சாத்தி கேட்கிறோம், அப்படியே வெளியே போனவுடன் அப்படியே வாழ்கிறோம். அதே வட்டி பணத்தை எடுத்து நாமும் அஜ்ஜே, நாமும் உம்ரா, நாமும் செலவு, நம்முடைய தாய் தந்தையும் அஜ்ஜிக்கு உம்ராக்கெல்லாம் வட்டியிலே நீச்சல் அடித்துக் கொண்டு அவன் அனுப்புகிறோம். வட்டியை பற்றி ஒன்று சொன்னாலே வெட்கக்கேடு. மனமிடை மனிதத்தன்மை உள்ள மனிதருக்கு அங்கு திரும்பி பார்க்க மாட்டான். சொல்வதற்கு நாவு கூசுகிறது, அது சொல்ல வேண்டும். வட்டியுடைய 30 லட்சம் பாவத்துடைய விளைவுகளிலே ஆக சிம்பிள், அதிலே சிம்பிள் எது தெரியுமா? சொல்வதற்கு நாவு கூசுகிறது, கேட்பதற்கும் உங்களுடைய காது ஒத்து வராது. 9.5 மாதம் நம்மை கருவிலே சுமந்து இரத்தத்தை பாலாக ஊட்டுகின்ற, நமக்காக எத்தனையோ இரவுகள் விழித்த, எத்தனையோ நோய்களை சகித்த, எத்தனையோ விசேஷங்களை தியாகம் செய்த, நமக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை மொத்து வரைக்கும் அர்ப்பணித்த தாயோடும் சகாத உறவு கொள்கின்ற ஈடான பாவம். அந்த பணத்திலேயே பெருநாளைக்கு அதே தாய்க்கு சாரி வாங்கி கொடுக்கும் பொழுது இந்த ஹதீஸை சொன்னால் அந்த தாய் உடுப்பாரா அந்த சாரியை? உங்களுடைய பணத்தில் உங்களுடைய தாய் உங்களுக்கு போவாரா? வட்டி செட்டியார் நீங்கள். இதை இப்படித்தான் சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? அதிகமான பாவங்களுக்கு தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது. வட்டிக்கு அல்லாஹ் சொல்கின்ற தண்டனை என்ன தெரியுமா? வர சொல்லி வட்டியில ஈடுபடு, எதுக்கு ரெடியாகி கொள்ள தெரியுமா? என்னோடு பை பண்ண அல்லாஹ், அல்லாஹ்வோடு மோதி மிஞ்சுவோமா? அல்லாஹ்வோடு மோதுவதற்கு சேலஞ்ச், நான் ரெடியா அல்லாஹ் என்று சொல்பவர்கள் வட்டியிலே விளையாடுங்கள், மிஞ்ச மாட்டோம், ஒன்றும் மிஞ்சாது. வீடும் பேங்குக்கு போய், வாகனமும் போய், காணியும் போய், மன்னிக்க வேண்டும், 100 பேருக்கு சம்பளம் கொடுத்த, 1000 பேருக்கு சம்பளம் கொடுத்தவர் வெளிநாடுகளிலே உள்நாட்டிலும் கூட மோட்டார் பைக்கிலே டெலிவரி ஓட்டுகின்ற காலம், வீடு வீடாக சாப்பாடு சப்ளை பண்ணுகின்ற காலம், அங்கே லேபராக பணிபுரிகின்ற காலம், இங்கு நல்ல கவரான ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு அங்கே வாகனத்தில் மோட்டார் பைக்கிலே அந்த இந்த பொருட்களை விட்டு திரிகின்ற காலம். எல்லோரும் அப்படி அல்ல, ஆனால் வட்டியோடு சம்பந்தப்பட்டால் இதுவல்ல, இதைவிட கேவலமான முடிவு வரும். வட்டியை தவிர்ப்போம். விரலுக்கேற்ற வீக்கம், போதுமென்ற மனம், போதுமென்ற மனம். கஸ்டமரோடு கைண்டாக மெருதுவாக நடந்து கொள்கின்ற வியாபாரிக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக. நல்ல கஸ்டமரோடு வாடிக்கையாளரோடு கனிவாக அன்பாக பணிவாக விட்டுக் கொடுப்போடு தாராள மனசோடு யார் நடந்து கொள்வாரோ அந்த வியாபாரிக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக. வாங்குகின்ற கஸ்டமர் முதலாளியோடு கடைக்காரரோடு கஸ்டமர் நல்ல நடந்து கொள்கிறார் அந்த வாடிக்கையாளருக்கு நம்ம செய்வானாக, அல்லது பேச்ச பண்ணக்கூடியவருக்கு நம்ம செய்வானாக. அதே போன்று கடன் தர இருக்கிறார் ஒருவர், அந்த கடனை முறையாக கேட்பதற்கு ஒழுக்கமாக கேட்பவருக்கு, அதியார் இன்னைக்கு செக் டேட் செக்கை போடவா, கேஷை தருகிறீர்களா, நாளை செக்குடைய டேட் போடவா, போட்டு விட்டு செக் பம்பாய் விட்டது என்ன செய்யறீங்கவா, இல்லை ஆஜியார் மூணு நாளைக்கு பிறகு செக் டேட் போடவா, பஸ் நாளைக்கு செக் போடவா, அல்லது நீங்கள் கேஷ் செட்டில் பண்ணுகிறீர்களா. இப்படி அந்த அந்த தனக்கு தர வேண்டியவர்களோடு கூட நளினமான முறை நடக்கின்றவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. சாதாரண துவா அல்ல, சொர்க்கத்துடைய டிக்கெட் தான் ரஹ்மத். சொர்க்கத்துடைய டிக்கெட்டை இவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பானாக. மறுகருத்து. அன்பான முடிக்கிறேன். நீண்ட தலைப்பு, நான் பேசியது ஆயிரத்தில் லட்சத்தில் ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள். இதை படிக்க வேண்டும். நான் பொதுவாகத்தான் சில விடயங்களை முன்வைத்தேன், அதையும் அன்றாடம் சம்பந்தப்பட்ட நீயத்திலே ஆரம்பித்து ஜிக்ரிலே சென்று நல்ல வியாபாரிக்கு என்ன கிடைக்கும், நேர்மை இல்லாத வியாபாரிக்கு என்ன தண்டனை, சக்கராத்தும் பாதிக்கும் என்பதை சொன்னேன். முடிக்க நினைக்கிறேன் அன்பானவர்களே, பொதுவாக அந்த அட்வான்ஸ் விடயத்தை சொன்னேன். ஹதீஸ் ஒன்றை சொல்கிறது, மன் அகால முஸ்லிமன் அல் மன் அகால அகாஹு, பல ரிவாயத்துகள், அகாலஹுல்லாஹு அஸரத்தஹு யௌமல் கியாமா. இந்த ஹதீஸை பாருங்கள், அட்வான்ஸ் தந்தார்கள், பொருளை வாங்கவில்லை, திருப்பி கொடுப்போம். ஏதாவது அந்த பொருளை நாம் டிரான்ஸ்போர்ட்டிலே ஏதாவது செலவழித்திருந்தால் அதை கழிப்போம். ஒரு பொருளை ஆர்டர் பண்ணினார்கள், உங்களுடைய ஸ்டோர் இருக்கிறது 5 கிலோமீட்டர் கங்கால், அந்த ஒரு ஃப்ரிட்ஜ் என்று வைப்போம், அதை நீங்கள் 2000 செலவழித்து நொறியிலே உங்களுடைய கடைக்கு கொண்டு வந்து வைத்தீர்கள், 2000 செலவாகி இருக்கிறது. இப்பொழுது அவர் உங்களுக்கு அட்வான்ஸாக 50,000 தந்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் 48,000 கொடுங்கள், சொல்லும் பொழுது சொல்லுங்கள், 2000 இந்த பிரிட்ஜை நான் ஸ்டோரிலிருந்து கொண்டு வருவதற்காக வேண்டி செலவாகி இருக்கிறது, அந்த 2000 எடுக்கிறேன், 48,000 தருகிறேன். இப்படி செய்யுங்கள், சௌபா செய்யுங்கள். யார் ஒருவர் இப்படி செய்வாரோ, ஒரு வியாபாரத்தை முடித்து அதுக்கு பின்னால் அவர் அட்வான்ஸ் தந்து அதை வேண்டாம் என்று பொருளை எடுத்தவர் கூட திருப்பி தரும் பொழுது ஏதாவது காரணம் இல்லாமல் தந்தால் அவருடைய குற்றம், அனுமதி இருக்கிறது, நாம் விரும்பினால் எடுக்கலாம், காரணம் இல்லாமல் திருப்பி கொடுப்பதும் பிழை. அப்படி தந்தாலும் எடுத்து அந்த வியாபாரத்தை யார் முறித்துக் கொள்வாரோ, சரி எங்களுடைய டீலை நான் கேன்சல் பண்ணிக் கொள்கிறேன் என்று யார் எடுப்பாரோ, சிறப்பை பாருங்கள், அவருடைய பாவங்களை அல்லாஹ் மறுமையிலே மன்னிப்பான். படிக்க வேண்டும். இதெல்லாம் நாளான செய்கிறோம், அந்த சிந்தனையோடு செய்வதில்லை. ஒரு இரண்டு விடயங்களோடு முடிக்கிறேன். முன்னே காலத்தில் ஒரு வியாபாரி இருந்தார். இந்த கஸ்டமர் வர வேண்டிய பணங்கள் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் நெகிழ்வு தன்மை மிருது தன்மையா இருப்பதை இருக்கிற சிறப்பும். பெரிய வியாபாரி, முன்னே கால சம்பவம், நபியவர் சொன்ன சம்பவம். அவர் வாழ்க்கையில அதிகமாக நன்மைகள் செய்தவர் அல்ல. அவரை அல்லாஹ் கூப்பிட்டு, ஏதாவது நன்மை செஞ்சிருக்கிறியா பாரப்பா, பாப்பார் ஒன்றுமில்லையா, அல்லாஹ் ஒன்றுமே படுதில்ல, நல்லா யோசிப்பாரு, கொஞ்ச நேரம் யோசிப்பார், ஒரு விஷயம் இருக்குது அல்லாஹ், அல்லாஹ்வும் அதைத்தான் கேட்கிறான் சொல்லாமல், ஒரு விஷயம் இருக்கிறது, ஒரு தன்மை இருந்தது. நான் பெரிய ஒரு முதலாளி, பல வியாபாரிகளோட பொருள் எடுப்பார்கள், பல கணக்கில் வரை இருக்கும். என்னுடைய செலக்ஷனுக்கு என்னுடைய ஸ்டாஃப், என்னுடைய ஊழியர்களை அனுப்பும் பொழுது இரண்டு விடயங்களை சொல்லி அனுப்புவேன். ஒன்னு தெரியுமா, நீ யாரிடம் போய் எங்களுடைய கலெக்ஷன் எடுக்க போகிறாயோ அவருடைய நிலைமை பார், அவர் நஷ்டம் அடைந்திருந்தால், லொஸ்ஸாக இருந்தால், அவர் வியாபாரம் நடக்காமல் இருந்தால், அவரு கொஞ்சம் டைம் கேட்டால் டைம் கொடு, இன்னைக்கு தர வேண்டும் என்று பிடிக்காதே. எல்லோருக்கும் சொல்லவில்லை, உண்மையிலே கஷ்டவாளிகளுக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம், இல்லாவிட்டால் அது சிலருடைய பழக்கமாக மாறிவிடும். ஆதரத்து என்று பயானில் சொன்னால் நல்லா இழுத்தடிப்போம், மக்கள் கனிய தொல்முன் வைத்துக் கொண்டு கொடுத்தாமல் இழுத்தடிப்பது அநியாயம், அதுவும் அதிகம், அதையும் விளங்க வேண்டும். ஒரு பக்கத்தை பார்க்கக்கூடாது, அதிகம் யாராவது முழுமையாக கடையை விற்று தொழிலை இழந்து அந்த வியாபாரத்திலிருந்து முழுமையாக நஷ்டமாகி அப்படியே வெறுங்கையோடு இருக்கிறாரா, அவர் அந்த பணத்தை தர தேவையில்லை என்று நான் மன்னித்ததாக சொல். இந்த இரண்டு பண்புகளிடம் இருந்தனையாங்களா? இதை தவிர எனக்கு ஞாபகத்துக்கு ஒரு அமலும் இல்லை. அல்லாஹ் சொல்வானாம், நீ என்னுடைய அடியார்களை கஷ்டவாளிகளை சிரமப்படக்கூடியவர்களை நீ மன்னித்ததனால் உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் போ சொர்க்கத்துக்கு. எனவே கண்ணியமானவர்களே, பஜார் நிறைந்து கொண்டு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடையலாம், அபிமார்களோடு எழுப்பப்படலாம். நேர்மை தேவை, உண்மைத்தன்மை தேவை, நம்பிக்கை தேவை. படிப்போம், வியாபாரங்களை அலசி ஆராய்வோம், செய்வது சரியா பிள்ளையா. சிலர் வியாபாரம் யூத்தேனே போட வேண்டும். கொழும்புக்கு பஸ் ஏற நிற்கிறார் நுரலியா பக்கம், நுரலியா பஸ் வந்து கொண்டிருக்கிறது. என்னப்பா கொழும்பு பஸ்ஸை காணும், எங்கு போக வேண்டும்? கொழும்புக்கு போக வேண்டும். பாதையின் மறுபக்கம் மாறுங்கள், கொழும்பு பஸ் வரும். சிலருடைய வியாபாரம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? கொழும்பை நோக்கி போக வேண்டும், நுரலியா பக்கம் நிற்கிறோம். நுரலியா பஸ்ஸிலே கொழும்பு பிட்ட கோட்டுவன் பகினவா என்று சொல்கிறோம், இறங்க முடியாது. நுரலியா டவுனில் தான் இறங்க வேண்டும். எனவே சிலருடைய வியாபாரம் யூ-டர்ன் போட வேண்டும், ரவுண்ட் அபவுட் போட வேண்டும். திருந்துவோம், வியாபாரத்தினூடாக சொர்க்கத்தை அடைவோம், நபிமார்களோடு எழுப்பப்படுவோம், சித்திகங்களோடு சோதாக்க எழுப்பப்படுவோம். இல்லாவிட்டால் பாவிகளாக எழுப்பப்பட தயாரா? கண்டபடி ஆவாரம் செய்வோம், ஏமாற்றுவோம், கலப்படம் செய்வோம், வஞ்சகம் செய்வோம் என்ற சிந்தனையை உங்களுடைய உள்ளத்திலே பதித்து எல்லாம் வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்ம எல்லா நிலைமைகளையும் சீராக்குவானாக, வியாபாரங்களை தூய்மையாக்குவானாக, நம்முடைய பஜாரை ஒரு முன்மாதிரியான பஜாராக மாற்றுவானாக, வியாபாரியாக இருந்து சுவர்க்கத்தில் நபிமார்களோடு வெற்றி கிருபை செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மனுத்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருள்வாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மனுத்தருள்வாயாக, சகோதர சகோதரருடைய பாவங்களை மனுத்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமிங் அனைவருடைய பாவங்களை மனுத்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, நேர்மையான வியாபாரிகளுடைய பண்பாடுகளை தருவாயாக, கலப்படம் மஞ்சம் ஏமாற்றம் வட்டி சூதுகளை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக, ஹராமான தொழில்களை விட்டு தௌபா செய்ய கிருபை செய்வாயாக, நமது இரத்தத்தை அழுக்காக்கி நரகத்துக்கு தகுதியான உடம்பாக நம்முடைய உடம்பை மாற்றாமல் பாதுகாப்பாயாக, நபிமாரோட சித்திக்கங்கள் சுகதாக்களும் எழுப்பப்படுகின்ற பாக்கியத்தை நசி பார்க்குவாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. வாக்குர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.